சங்கீதம் 19வது சங்கீதம், தாவீதினுடைய சங்கீதம் 12வது வசனத்திலும் 13வது வசனத்திலும் இப்படி அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 19:12-13, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாயிருப்பேன். இந்த ரெண்டு வசனங்களில் ஒரு 4 விஷயங்களை அவர் சொல்கிறார். ஒன்று பிழை, இரண்டாவது மறைவான குற்றங்கள், மூன்றாவது துணிகரமான பாவங்கள், 4வது பெரும் பாதகம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது. அப்படியே பிழையிலேயே கவனிக்க தவறிட்டோம், பிழையிலேயே மனம் திரும்ப தெரியல, அதை ஜாக்கிரதையா எடுக்க தவறிட்டோம் அப்படிங்கும் பொழுது அந்த பிழை அடுத்து எங்க போகுது அப்படின்னா, மறைவான குற்றங்கள், அவர் துணிகரமான பாவம், அப்புறம் பெரும் பாதகம். நாம் பிழையிலேயே பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசினால் அபிஷேகத்தினால் பிழையிலேயே காரியங்களை நாம் சரி செய்ய முடியும். பிரியமானவர்களே, அந்த வாழ்க்கை இந்த புதிய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை, அது தேவன் நமக்கு கையளித்திருக்கிற வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தால் பிழையிலேயே கரெக்ட் பண்ண முடியும். அந்த எரர்ஸா இருக்கும் பொழுதே அதை நாம் கரெக்ட் பண்ணிட முடியும். இங்க இது தாவீதினுடைய சங்கீதம். தாவீதினிடத்தில் தன்னுடைய பிழையை உணர்ந்த காலமும் உண்டு. அவருடைய வாழ்க்கையில் தன் பிழையை உணர்ந்த காலமும் உண்டு, தன் பிழையை உணராதிருக்கிற காலமும் தாவீதினிடத்தில் உண்டு. சவுலுடைய தொங்கலை அறுத்த மாத்திரத்தில் அது பிழை. சவுலுடைய தொங்கலை அறுத்த மாத்திரத்தில் அவனுடைய இருதயம் அடித்துக் கொண்டிருந்தது. சின்ன விஷயம்தான், சாதாரண விஷயம். ஆனால் எந்த அளவுக்கு பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மனுஷன் இந்த சங்கீதத்தை எழுதினவன் தன்னுடைய பிழையை உணர்ந்த மாத்திரத்தில் அது அவனுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சவுலுடைய தலையை துண்டிச்சது போல இருந்தது. சின்ன பாவம் தான் அவர் பிழை. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய ஒரு தொங்கலை நான் அறுத்தனே அப்படிங்கிறதான, அந்த தொங்கல் அறுத்ததே அவனுடைய தலையை துண்டித்தது போல அவ்வளவாய் அது பெரும் பாதகமாய் பார்த்த மனுஷன். அதே தாவீதினுடைய வாழ்க்கையில் பின்னால ஒரு கட்டத்தில் வாசிக்கிறோம், 2 சாமுவேல் வாசிக்கும் பொழுது உரியாவுனுடைய தலையே போயிடுச்சு. உரியாவுனுடைய தலையை வாங்கின தாவீதுக்கு 1 வருஷம் உணர்வில்லாதபடிக்கு இன்னொரு தீர்க்கதரிசி வந்து அவனுடைய பாவத்தை உணர்த்தி வைக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்படிப்பட்ட பின்மாற்றம், அப்படிப்பட்ட பேக்ஸ்லைடிங். அப்பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பிழையா இருக்கும் பொழுதே அப்போஸ்தலனாகிய பவுல் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் நடவடிக்கை 23 அதிகாரத்தில் இப்படி நான் வாசிப்போம், ஆலோசனை சங்கத்தில் கூட்டி பிரதான ஆசாரிட்ட பேசும் பொழுது பிழை, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே தேவன் உன்னை அடிப்பார் அப்படின்னு பவுல் சொன்ன மாத்திரத்தில், ஏய் பிரதான ஆசாரியனை வைகிறாயா, ஐயோ எனக்கு பிரதான ஆசாரியன் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனஸ்தாபம் பண்றது மாத்திரம் இல்லை. அன்று ராத்திரி அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை சங்கத்தில் வேணும்னா 10-11 மணிக்கு வெள்ளையடிக்கப்பட்ட சுவரேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த இரவு அந்த மனுஷனுடைய கூக்குரல் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, நிர்பந்தமான மனுஷன் நான் ஏன் இப்படி இன்னைக்கு பிரதான ஆசாரியர் என்ன எப்படின்னா, நான் ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசணும், அவர் பேசட்டும், நான் ஏன் இப்படி பேசணும், நான் ஏன் இப்படி என் வாய்ஸ் ஏன் உயர்த்தணும், அப்படி வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே நான் ஏன் இப்படி பேசணும், நான் செஞ்சது எனக்கு சம்மதியில்லை ஆண்டவரே, நிர்பந்தமான மனுஷன் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை எப்ப விடுதலை ஆக்குவீங்கன்னு சொல்லிட்டு அந்த ராத்திரி அவன் கதறியிருப்பான். அதுதான் அந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிழையிலே கரெக்ட் பண்ணிடு. அப்புறம் எங்க மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள், பெரும் பாதகங்கள். நான் இந்த 13வது வசனத்தை கொஞ்சம் இந்த துடிகரமான இந்த பாவத்தை குறித்து நானும் வெளிச்சம் பெற்றிருக்கிறேன், நாமும் வெளிச்சம் பெறுவோம். நாம் பிழையை நம்ம டீல் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா அது குற்றங்களும் துணிகரமான பாவங்களுமாய் உமது அடியனை விலக்கி காரும். எது துணிகரமான பாவமா இருக்க முடியும்? ஒரு 3 வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இப்படி இருக்குமானால் அது துணிகரமானதுதான். அது ஒன்று, ஒரு 3 வசனங்களை முதலாவது வாசிக்க காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 22 வசனம், நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேன் ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. தேவனே, இயேசுவே, தேவனே, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு இயேசுவே வந்து, நான் வந்து அவரிடத்தில் பேசாதிருந்தேன் ஆனால் உனக்கு பாவம் இல்லை, ஆனா நான் பேசி உணர்த்தி நான் எச்சரித்த பின்னும், நான் பேசி உணர்த்தி உனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து உன்னை எச்சரித்த பின்பும் நீ இதை மீறி செய்கிற அப்படின்னா ஆவியானவர் என்னை எப்படி கன்விக் பண்ணுவார் அப்படின்னா, நீ துணிகரமாக இங்கே பாவம் செய்கிறேன், நான் பேசாதிருந்தேன் என்னால் உனக்கு பாவம் இல்லை, நான் தான் பேசியிருக்கேன், உனக்கு பேசியிருக்கேன், உன்ட்ட பேசியிருக்கேன், உன்னை உணர்த்தியிருக்கிறேன், உன்னை எச்சரித்திருக்கிறேன், நீ அதை மீறி செய்கிற, நீ போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. அல்லது வேறு வார்த்தை காண்பிப்போனால் எபிரேயரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் மறுபிறப்பு அடைந்தும் மனம் திரும்பி அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய நல் வார்த்தைகளை எல்லாம் ருசி பார்த்து இவ்வளவு செய்து தேமா என்போன் இப்படிதான் இருந்தான். தேமா ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டவன், பரம ஈவை ருசி பார்த்தவன், பரிசுத்தாவியை பெற்றவன், தேவனுடைய நல்வார்த்தையை ருசி பார்த்தவன், அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஊழியம் செய்தவன், எல்லாவற்றையும் ருசி பார்த்து மறுதளித்து போனவன் அப்படி மறுதளிக்கிறது. அல்லது துணிகரமான பாவம் எது துணிகரமாக இருக்கும் அப்படின்னா எபிரேயர் புஸ்தகம் 10 அதிகாரத்தில் இப்படி நான் வாசிக்கிறோம், 26வது வசனம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தல். சத்தியத்தில் வெளிச்சம் பெற்று அதை அறிந்து மனப்பூர்வமாய் மன இசைந்து அந்த வெளிச்சத்துக்கு விரோதமாய் அப்படி துணிகரமாய் செய்வது அப்படின்னா கீழே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எபிரேயர் 6 அல்லது எபிரேயர் 10 எல்லாம் பின்னால நம்ம வாசிப்போம். நான் வந்து பேசாதிருந்தேன் ஆனால் உனக்கு பாவம் இல்லை, ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்று வெளிச்சம் பெற்று அந்த வெளிச்சத்துக்கு விரோதமாய் நான் தைரியமாய் நான் மறுதளிச்சு போறேன் அப்படின்னா, அல்லது சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் நான் காரியம் செய்கிறேன்னா நான் துணிகரமான பாவி, நான் துணிகரம் கொள்றேன். இவர்களுக்கு நோ சாக்ரிஃபைஸ், இவர்களுக்கு இன்னொரு பலியே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த 25ல் 26ல் வாசிக்கிறோம், வேறொரு பலியை நீ செலுத்தத்தக்க இல்லாமல் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறவர்கள், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள், அசட்டை செய்கிறவர்கள். பழைய உடன்படிக்கையில் 1-2 பேரை நான் காண்பித்து நான் புதிய உடன்படிக்கைக்கு நான் வர விரும்புகிறேன். ஏசாயா கண்ட புதிய உடன்படிக்கையினுடைய திருச்சபை, ஏசாயா கண்ட புதிய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதற்கு முன்னதாக நாம் இந்த ஒரு 2-3 மனுஷர்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். நான் துணிகரமாய் நான் பாவம் செய்வேன் ஆனால் என்னுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? நாம் இங்கே வாசிக்கிறோம் காயின் ஆதியாகமம் 4வது அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம், நாம் இப்படி சொன்னோம், நான் வந்து பேசாதிருந்தேன் ஆனால் உனக்கு பாவம் இல்லை, நான் வந்து உன்னிடத்தில் பேசாதிருந்தேனானால் உனக்கு பாவம் இராது. இப்ப நீ பாவத்துக்கு போக்கு சொல்ல உனக்கு இடமில்லைன்னு சொன்னது போல காயினிடத்தில் கர்த்தர் வந்தார். அவனுடைய போக்கு, அவனுடைய எரிச்சல், அவனுடைய பொறாமை, அவனுடைய பகைமை தேவனே பேசி அவரிடத்தில் வந்து, நான் வந்து பேசாதிருந்தேன் ஆனால் உனக்கு போக்கு சொல்ல உனக்கு இடமே இல்லை. அவனை பேசி எச்சரித்தார், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாகணும், நீ நன்மை செய், பாவ வாசற்படியில் படுத்திருக்கு, உனக்கு ஏன் இந்த பொறாமை, உனக்கு ஏன் இந்த பகை, வேண்டாம், பாவ வாசற்படியில் படுத்திருக்கு, நன்மை செய், எச்சரித்தார். பேசி எச்சரித்த பின்னும், அவனுடைய நிதானத்தை காண்பித்து எச்சரித்த பின்னும் அவன் போய் வயல்வெளியில வச்சுக்கலாமா, வீட்டுல வச்சுக்கலாமா, எதுல காலி பண்ணலாம், எதுல அடிச்சு காலி பண்ணலாம், எந்த டைம்ல காலி பண்ணலாம், உட்கார்ந்து யோசனை பண்ணி அவர் பேசி எச்சரித்த பின்னும் துணிகரமாய் போய் தன்னுடைய சகோதரனை ஆபேல கொலை செய்த பிறகு நாம் இங்கே வாசிக்கிறோம் ஒன்பதாம் அதிகாரம். அவனுடைய துணிகரம் என்ன ஓயில, அவன் துணிகரமா செஞ்சாங்கிறதுக்கு அவனுடைய துணிகரம், தேவன் பேசி அவனை எச்சரித்தும் அவனுடைய துணிகரமான அந்த மனுஷனுடைய காரியங்கள் எப்படி இருக்கணும். ஒன்பதாம் வசனத்துல ஒரு மூன்று விஷயங்கள். நம்பர் ஒன், ஆபேல் எங்கேன்னு கேட்கிறார். எங்க ஆபேல், உன் சகோதரன் ஆபேல் எங்க, நான் அறியேன், எனக்கு தெரியாது, போய், எனக்கு தெரியாது, போய். அடுத்து அதுலே என் சகோதரனுக்கு என்ன, நான் காவலாளியா? அண்ட சராச்சரத்தி சர்வ வல்லம் உள்ளதான தேவன்கிட்ட பேசுற பேச்சு, நான் என்ன காவலாளியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரஃபும் ரூட் அண்ட் ரஃபா ரஃபா பேசுற பதில், அந்த துணிகரத்தினுடைய வெளிப்பாடு ரூட் அண்ட் ரஃபா, நான் என்ன காவலாளியா? இன்னும் ஆண்டவர் அவனை சபித்து இந்த பூமியில நீ நிலையற்றவனாய் இருப்பாயின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சார். அப்பொழுது 13 வசனத்துல காயின் கர்த்தரை நோக்கி, இது தேவனே சார்ஜ் பண்றது, தேவனே பிளேம் பண்றது, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, என்னுடைய பனிஷ்மெண்ட் கிரேட்டர், ஓ காட், என்னை சபிச்சு என்ன ஊர் ஊரா என்ன அலைய விட்டுருக்கீங்க, என்ன ஊர் ஊரா என்ன அலைய விட்டுருக்கீங்க, இதுதான் பனிஷ்மெண்டா எனக்கு, என்னால சகிக்க கூடாத அளவுக்கு நீங்க என்ன பனிஷ் பண்ணிருக்கீங்க, இட்ஸ் டூ மச், என்னால சகிக்க முடியாது. ஏ அப்பா, இன்னொருத்தனுக்கா கல்லன் சிலுவையில தொங்கினான், ஒரு கல்லன் தொங்கினான், அவனை சிலுவையில ஏத்தி விட்டு கழுமரத்தில் தூக்கி விட்டு ஆணி கடாவி கை காலெல்லாம் இன்னும் சில நேரங்களில் குத்துயிரும் கொலையுமா கடந்து அவன் காலெல்லாம் முறிச்சு அவனை சாகணும். அவன் சொல்றான், இது எனக்கு வேணும், இந்த தண்டனை எனக்கு வேணும், இந்த தண்டனை எனக்கு வேணும், நான் பண்ண அநியாயத்துக்கும் நான் பண்ண அக்கிரமத்துக்கும் நான் செஞ்ச கொலைக்கும் கொள்ளைக்கும் என் வாழ்நாள தேவனுக்கு பயப்படாத முடிக்கு என்ன, எனக்கு இந்த சிலுவை மரணம், இந்த சிலுவை தண்டனை, இந்த அவமானம் எனக்கு தகும், எனக்கு தகுதி, இது நியாயம்தான் அப்படின்னு சொன்ன கல்லன் இங்கே சும்மா இவனை சிலுவையில எல்லாம் நிறைய உள்ள கழுமரத்தில் ஏத்துல போடா, நீ ஓடிப்போ, நீ ஊர் ஊரா நீ சுத்துவ அப்படின்னு துரத்தி விட்டதுக்கே இந்த சார்ஜ் அப்படின்னா, துரத்தி விட்டதுக்கே போ அப்படின்னு துரத்தி விட்டதுக்கே இட்ஸ் டூ மச் அப்படின்னு சொன்னவன இவனை சிலுவையில ஏத்தி விட்டுருந்தா காரி துப்பிருப்பான். இவனை சிலுவையில இல்ல அறைய விட்டுருந்தோம்னா இந்த காயின் என்ன செஞ்சிருப்பான் கேட்டா, தன்னுடைய துணிகரத்தினால் தேவனை பார்த்து காரி துப்பிருப்பான். இது இது காயின், நம் நம்மையும் நிதானிப்போம், பொய் ரஃபான பதில் சார்ஜ் பண்றது, தேவனை பிளேம் பண்றது, அதெல்லாம் அவனுடைய வெளிப்பாடு. அதெல்லாம் நான் வந்து பேசாதிருந்தேன் ஆனால் உனக்கு பாவம் இல்லை, நான் பேசி உனக்கு எச்சரித்தும் நீ இந்த காரியத்தை நீ மீறி செஞ்ச, அவன் துணிகரமான காரியம். ஓகே, என்னாகமும் இன்னொரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். என்னாகமும் 15 அதிகாரம், என்னாகும் புஸ்தகம் 15 அதிகாரம், பழைய உடன்படிக்கையில் ஒரு விறகு பொறுக்கினவரை குறித்து இஸ்ரவேலன் ஆகிய ஒரு நாள் ஒரு மனுஷன் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் 32 வசனம் என்னாகவும் 15:22 இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனுஷனை கண்டுபிடித்தார்கள். ஓய்வு நாளில் விறகு பொறுக்க கூடாது, சும்மா சாதாரண விஷயம்தான். விறகு பொறுக்கிறது விஷயத்தை பார்த்த சாதாரண விஷயம். உடனே பிடிச்சிட்டு கொண்டு மோசேட்ட நிப்பாட்டிட்டாங்க. இவன் ஓய்வு நாளில் விறகு பொறுக்கணும்னு அவனை பிடிச்சிட்டு வந்துட்டேங்கிறப்ப மோசையே தடுமாறுறாரு. ஏதோ பெரிய 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 பாவம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, இவனை என்ன செய்யலாங்கிறது நமக்கு தெரியும். விறகு பொறுக்கினதுக்காக கல்லறிஞ்சு கொள்றதா? எனக்கு கொஞ்சம் எனக்கு சந்தேகமா இருக்கு, பயமா இருக்கு. தேவனை என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறப்பா, நீங்க அவனை காவலில் வைங்க, அவன் உள்ளா இருக்கட்டும். அவனை நான் போய் தேவனிடத்துல போய் விசாரிச்சு வரேன்னு சொல்லிட்டு போய், ஆண்டவரே விறகு பொறுக்கணும் ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தாங்க, அவனை கல்லறிந்து கொள்றதா என்னன்னு தெரியல, உங்களுடைய பிரமாணம் இப்படி சொல்லுது, நான் என்ன செய்ய? சின்ன விஷயம் தான் விறகு பொறுக்கணும் விஷயம். நோ நோ நோ, உனக்கு விறகு பொறுக்கணுங்கிறது நீ பாக்குற, அவன் விறகு பொறுக்கணும் நீ பாக்குற. அவனுடைய துணிகரத்தை நான் பார்த்தேன், அவன் துணிகரமானவன், அவன் துணிகரமானவன். இந்த காரியத்தை அவன் துணிகரமாய் செய்தான். மேல அப்பதான் பேசியிருக்கிறார் தேவன். கர்த்தர் பழைய உடன்படிக்கையில் மோசேயை கொண்டு அப்பதான் பேசி முடிச்சார். என்ன பேசி முடிச்சிருக்கிறார் அப்படின்னா 24 வசனத்திலிருந்து வரிசையா காரியங்களை சொல்றார். 24 வசனம், அறியாமையினால ஒருத்தன் பாவம் செஞ்சான் அப்படின்னா, ஒருத்தன் தவறி நடந்துட்டான் அப்படின்னா. 26 வசனம், அறியாமையினாலே. 27, ஒருவன் அறியாமையினால் பாவம் செய்தால். 28 வசனம், அறியாமையினால் பாவம் செய்தால். 29 வசனம், அறியாமையினால் பாவம் செய்தால். இவ்வளவு காரியங்களே, எவெல்லாம் அறியாமையினால் பாவம் செஞ்சா, ஒரு தவறி விழுந்துட்டான், தவறி ஒரு காரியத்தை செஞ்சிட்டான், தவறுதலா ஒரு பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னா, அவனுக்கு எல்லாம் என்னென்ன பலி எல்லாம் நீ செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு 30 வசனத்துல தெளிவா ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அவன் இஸ்ரவேலன் ஆகட்டும், அவன் அந்நியன் ஆகட்டும், துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் என்னை நிந்திக்கிறான். அதாவது எல்லா பாவமும் தேவனுக்கு துக்கத்தை தான் கொடுக்குது. எந்த பாவமும் தேவனுக்கு பிரியம் இல்லை. எந்த பாவமானாலும் தேவனுக்கு இது துக்கம் தான், அது தேவனுக்கு வேதனை தான் அது. ஆனால் துணிகரமான ஒரு காரியம் செய்வான், ஆனால் துணிகரமாய் ஒரு காரியத்தை செய்வான். ஆனால் வேதத்தில் இங்க வாசிக்கிறோம் 15:30, அவன் என்னை நிந்திக்கிறான். அல்லது கீழே 31 வசனம், என்னுடைய வார்த்தையை அவன் அசட்டே பண்ணினால் அவன் அறுப்புண்டு போக வேண்டும், அவனுக்கு பலி செலுத்தக்கூடாது, அவன் சாக வேண்டும். மோசே, நீ விறகு பொறுக்கினதை பாக்குற, அவன் காலையில ஓய்வு நாள்ல விறகு பொறுக்கிறதுக்காக வீட்டை விட்டு கிளம்புறப்ப அவன் பொண்டாட்டிகிட்டே அவன் பிள்ளைகள்ட்ட விட்ட டயலாக நான் கேட்டேன். அவன் மனைவி பிள்ளைகள், டேடி இன்னைக்கு ஓய்வு நாள், விறகு பொறுக்க போக கூடாது, தெரியாதா அவங்களுக்கு? சும்மாறா. அவனுடைய மனைவி, இந்தாங்க இன்னைக்கு ஓய்வு நாள், விறகு பொறுக்க கூடாது, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம அசட்டு செய்யக்கூடாது, தெரியும் போயிட்டு வந்தாதான் பூவா சாப்பாடு, போயிட்டு வந்தாதான் போனதா, நீ சம்பாதிச்சாதான் நீ பொழப்பு, நீ எல்லாம் குடும்பம் நடத்த முடியும். நான் விறகு பொறுக்கிட்டு வந்தாதான் சாப்பாடு எல்லாம் எனக்கு தெரியும். சுமாரு, விறகு பொறுக்கிறது பெரிய விஷயமா? ஓடி, விறகு பொறுக்கிறது பெரிய விஷயம். போறேன். கர்த்தர் கேட்டார். இந்த அசட்டத்தனத்தையும் இந்த துணிகரத்தையும் கர்த்தர் கண்டார். அவனை உற்றாத, அவனை அவன் துணிகரமானவன், என்னுடைய வார்த்தையை அவன் அசட்ட செய்து அவன் துணிகரம் கொண்டு அவன் தைரியமா போறான், அவனை காலி பண்ணிடும். அப்படியே நாம் பார்ப்போம், ஆண்டவரே இப்பயும் சொல்லுவோம், நான் வந்து பேசாதிருந்தேன் ஆனால் அவனுக்கு பாவம் இராது. அப்பதான் பேசி முடிச்சிருக்கிற மோசேயிட்ட சொல்லி, இதெல்லாம் அறியாமையில் காரியம், துணிகரமா ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, நெஞ்சழுத்தமா கட்ஸா திமுறா, அது நான் அசட்டத்தனமா நான் போறேன், நான் செய்யறேன், அது வேண்டாம், அப்படி இருந்தால் அவன் அறுப்புண்டு போகணும்னு சொல்லி முடிச்சு, அப்பதான் மோசேயில் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லி முடிச்சிருந்திருக்கணும். அது ஒரு வாரமோ 10 நாளோ 1 மாசமோ ஒருத்தன் கிளம்புறான் துணிகரமாய். ஓகே, என்னாகமும் 22 அதிகாரம் என்னாகும் புஸ்தகம், பிலேயாமின் துணிகரம், காயினுடைய துணிகரம், விறகு பொறுக்கணுடைய துணிகரம், அல்லது பிலேயாமின் துணிகரம் நாம் இங்க வாசிக்கிறோம். நமக்கு இந்த எல்லாம் காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். பிலேயாம்ட்ட ஆண்டவர் சொன்னார், 12 வசனம், தேவன் பிலேயாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம் அப்படின்ட்டார். நீ போக வேண்டாம், நான் வந்து பேசாதிருந்தேனானால் அவனுக்கு பாவம் இராது. இப்ப அவனுக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. நான் பேசினேன், போக வேண்டாம். அவனுக்கு ராத்திரில சொப்பனத்தில் தரிசனத்தில் சொல்லி நீ அவளோடு கூட போக வேண்டாம், சபிக்க வேண்டாம். அவன் மீறி மீறி துணிகரமாய் துணிகரமாய் பொருளுக்காகவும் பணத்துக்காகவும் கூலிக்காக பணத்தின் மேல் பொருளாசை உடையவனை அவன் மீறி காரியங்கள் போகிறத நான் வாசிக்கிறான், மீறி போறான். ரெண்டாவது தடவை நான் கேட்கிறேன், தேவன் ஒரு விஷயம் பேசினது ரெண்டாம் விஷயம் திருத்தி பேசுகிறவர் அல்ல. ஒரு விஷயம் பேசினது ரெண்டாம் விஷயம் திருத்தி பேசுறது இல்ல, அவன் மீறி போறான். இங்க வாசிக்கிறோம் 22 வசனம், அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டு. 23 வசனம், கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு விலகி போயிற்று, கழுதையை அடித்தான். 25 வசனம், கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சோறு ஓரமாய் ஒதுங்கினது, காலை நெருக்கிற்று, திரும்பவும் அடித்தான். கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். அருமையானவர்களே, இதை நான் பார்க்கிறப்ப இப்படிதான் நான் பார்த்தேன். இதை அது பிலேயாமுடைய காரியம் இல்ல. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் மனசாட்சி, இங்க கர்த்தருடைய தூதன் மனசாட்சி உருவின பட்டயத்தை தேவனுடைய வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு நமக்குள் இருக்கிறதான இந்த மனசாட்சி, நல் மனசாட்சி, அந்த சுத்த மனசாட்சி, தேவனுடைய வசனத்தை எக்கச்சக்கமான வசனங்களை எடுத்துக்கிட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் போவாத போவாத போவாத, தேவன் பேசுன்னு எச்சரித்துட்டார், வேண்டாம் இந்த காரியத்தை செய்யாத, இந்த காரியத்தை நடத்திக்காத, இங்க போயிடாத, இதை வாங்காத, இதை விற்காத, இப்படி பேச வேண்டாம், இப்படி வைராக்கியமா இருக்க வேண்டாம். நோ நோ, அந்த மனசாட்சி கர்த்தருடைய தூதன் அந்த உருவின பட்டயத்தை எடுத்துக்கிட்டு வழி விலக இடம் இல்லாத படிக்கு நிறுத்தி இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் நீ ஃபார்வர்ட் போகக்கூடாது, நீ போகக்கூடாது போகக்கூடாதுன்னு திரும்ப 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 அந்த கழுதி அடிக்கிறது போல அந்த மனசாட்சியை அடிச்சு 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 அடிச்சுட்டு கழுதி அடிக்கிறது போல அந்த மனசாட்சி, நான் செய்யறதுதான் செய்வேன், நான் செய்யறதுதான் செய்வேன், நான் போவேன் செய்வேன் பார்ப்பேன் வைப்பேன். அப்பிரியமானவர்களே, நானும் கடந்த நாட்கள்ல பிலேயாம் கழுதை அடிச்சது காரியம் கிடையாது, பிலேயாம் கழுதை அடிச்சது காரியம் கிடையாது. இங்க இருக்கிறதான மனசாட்சியை, இங்க இருக்கிற மனசாட்சியை பட்டயத்தை உருவின பட்டயத்தை போல ஏகப்பட்ட நம் வெளிச்சம் கொடுத்து 1000 கர்த்தருடைய வசனங்களை கேட்டதும் புழங்கினதும் பார்த்ததுமான தேவனுடைய வசனங்களை எடுத்துக்கிட்டு அந்த மனசாட்சி படுத்துற பாடு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் கழுதை அடிக்கிறது போல மனசாட்சியை அடிச்சு 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 துணிகரமா இதை சாகடிச்சுட்டு நான் போவேன் நான் போவேன். இது பழைய உடன்படிக்கையில் மாத்திரம் இல்ல, புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாமும் இப்படியாய் நம்முடைய மனசாட்சியை கொள்ளுகிறதும் தடி எடுத்து அடிக்கிறதும் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறதும் பேசி, யோவான் 15:22 எப்படி, நான் உன்னிடத்தில் பேசாதிருந்தேன் ஆனால் உனக்கு பாவம் இராது. அவனுடைய துணிகரம் என்ன, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு. நான் என்னதான் சொன்னாலும் சரி, நான் என்ன சொன்னாலும் தேவனுக்கு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் போகுது, வேற வழி இல்ல. நீ கொடுக்க வேண்டியது அந்த சைட்ல அந்தரங்கத்துல வாங்கிட்டு அந்தாண்ட போய் நானும் பிரயாசப்பட வேண்டாம், நீனும் பிரயாசப்பட வேண்டாம். ஓ பாலாக், மீதியான் தேசத்தினுடைய ஸ்திரீகளை அப்படியே உங்க பாளையத்தில் அலைவிடு போதும். கூலிக்காக பணத்தை வாங்கிட்டு வஞ்சகமான சில காரியங்களை செஞ்சுட்டு உபதேசம் பண்ணிட்டு அவன் நவுந்து போயிட்டான். துணிகரம் அப்பிரியமானவர்களே, இப்படி நான் வேதத்துல பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய துணிகரமான சாலமோன் ஒரு விசைக்கு ரெண்டு விசை தேவன் தரும். நான் வந்து நேரிடத்தில் அவனிடத்தில் நான் பேசாதிருந்தேனானால் அவனுக்கு பாவம் இராது. ஒரு முறைக்கு ரெண்டு முறை அவன்கிட்ட பேசினேன், அவன் அலட்சியப்படுத்திட்டான், என்னுடைய வார்த்தையை அசட்டு செஞ்சிட்டான். அவன் தகாதவைகளை செய்யும்படிக்கு அவனை நான் ஒப்பு கொடுத்தேன், தகாதவைகளை செய்யும்படிக்கு அவனை நான் ஒப்பு கொடுத்தேன். இந்த ஊர் உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு கிடக்கட்டும், பூச்சியிலேருந்து பாம்புலேருந்து மரத்திலிருந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து ஹார்டிகல்ச்சர் என்னென்ன கல்ச்சர் இருக்கோ தேவனை தவிர வேற எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணினேன் ஆராய்ச்சி பண்ணினேன் ஆராய்ச்சி பண்ணினேன். 1000 ஸ்திரீகளை கட்டி 1000 ஸ்திரீகளை ஆராய்ச்சி பண்ணினேன், மியூசிக் ஆராய்ச்சி பண்ணேன், தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் ஒப்புக் கொடுத்தார். துணிகரம், உசியாவுனுடைய துணிகரம், ஊசாவுனுடைய துணிகரம், புதிய உடன்படிக்கையில் தேமாவுனுடைய துணிகரம். ஆண்டவரே, இந்த லிஸ்ட்ல ஆண்டவரே, பிழையா இருக்கும் பொழுதே நான் சரி செய்தான் ஆண்டவரே, பவுல் கதர்னது போல அந்த ராத்திரில, நான் நிர்பந்தமான மனுஷன், ஆண்டவரே இந்த பிழையிலே நான் கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், சேஃப். இல்ல அப்படின்னா மீறி 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 நான் விட்டேன் அப்படின்னா பெரும் பாதகத்துக்கு தான் போய் நிற்கும். ஓகே, அது காயினுடைய காரியம் இருந்துட்டு போட்டோம், விளையாமனுடைய அவன் துணிகரமா பாவ செய்தவர்களா இருக்கட்டும், அந்த லிஸ்ட் இருக்கட்டும். புதிய உடன்படிக்கையில் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி ஒரு சபையை குறித்து ஒரு வெளிச்சம் கண்டார். அந்த வெளிச்சத்திலே நாம் நம்மை வெளிச்சம் பார்ப்போம். நாம் ஏசாயாவின் புத்தகம் 2 அதிகாரம், ஒரு புதிய உடன்படிக்கையினுடைய திருச்சபையை குறித்து அவன் பெற்ற ஒரு வெளிப்பாடு, தரிசனம். அவனுடைய நாட்களுக்கு இது பொருந்தாது. ஏசாயாவின் புத்தகம் 2 அதிகாரம், ஏசாயா கண்ட தரிசனம், 2 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். கடைசி நாட்களில், கடைசி நாட்களில், இந்த ஏஜ், இந்த ஏஜில் உள்ள, இந்த பிரசன்ட் ஏஜில் உள்ளதான நாட்களை குறித்துதான ஒரு விஷனை ஏசாயா கண்டார். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலையில் உள்ள பட்டணமாய் மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறணும். கடைசி நாட்களில் கர்த்தருடைய திருச்சபைக்கு, நம்முடைய ஐக்கிய சபைகளுக்கு இப்படி ஜனங்கள் ஓடி வரணும். எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபுனுடைய தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அப்படியே நான் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல நான் நம்முடைய ஐக்கிய சபையை தான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபுனுடைய தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய திருச்சபைக்கும் போவோம் வாருங்கள். அங்க என்ன ஆகுமா? கர்த்தர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்பாடாயிருக்கும். கர்த்தருடைய வசனம் வெளிப்படும், அங்கே வெளிப்பாடாய் ரெவலேஷனாய் வெளிச்சமாயிருக்கும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷை ஜீவ மார்க்கம், ஜீவ வழி. அங்க நியாயம் தீர்த்து தேவனுடைய வசனம் நம்மை நியாயம் தீர்க்கவும் நம்மை கடிந்து கொள்ளவும் நாம் அந்த பாதையில் நடக்கும் பொழுது இட்ஸ் எ பியூட்டிஃபுல் திங். 4 வசனத்தில் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்ணீட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். இன்னும் வாசிக்கிறோம், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை சண்டையை போரை யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். அதாவது பட்டயம் இல்லாத திருச்சபை, எந்த பட்டயம் என்றால் எழுத்தின்படியான பட்டயம். கர்த்தருடைய வசனம் இருக்கும், கர்த்தருடைய வசனங்கிற பட்டயம் உண்டு, அது தேவனுடைய வசனம் நம்மை நியாயம் தீர்த்து நம்மளை கடிந்து கொள்ளும். ஆனால் அவர்கள் தங்கள் பட்டயங்களை போராயுதங்களை மனுஷீகமான மாம்சீகமான போராயுதங்களை பட்டயங்களை மண்வீட்டிகளாகவும் படைசால்களாகவும் கலப்பையின் கொழுக்களாகவும் நிலத்தை உழுகிற வாட் எ பியூட்டிஃபுல். ஒரு காலத்தில் பட்டயத்தை எடுத்தவர்களும் ஒரு காலத்தில் ஈட்டியை எடுத்தவர்களும் கொலை வெறியில் இருக்கிறவர்களும் பொறாமை உள்ளவர்களும் விரோதம் உள்ளவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் பகைக்கிறவர்களுமாய் இருந்த நம்மை தேவன் அந்த சியோன் திருச்சபைக்கு கடைசி நாட்கள் உண்டதான அந்த யாக்கோபுனுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு நம்மை கொண்டு வரும் பொழுது தேவனுடைய வெளிச்சம் அவர்களை பிரவாகித்து வரும். அந்த வெளிச்சத்தில், அந்த கர்த்தருடைய வெளிச்சத்தில் அவர்கள் எல்லாரும் பட்டயத்தை, ஓகே என்னுடைய பட்டயத்தை நான் மண்வெட்டியா மாத்துட்டோம், என்னுடைய ஈட்டிய இந்த திராட்சை தோட்டத்தில் பயன்படுத்துறதான அந்த ப்ரூனிங் ஹூக்கா அல்லது நைஃபா எல்லாம் மாத்தி மாத்தி அடிச்சு 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 இனிமே நமக்கு என்ன கிடையாது? விரோதமே கிடையாது, பகையே கிடையாது, சண்டையே கிடையாது, யுத்தத்தை கற்பதும் இல்லை. நம்முடைய வீடுகள் எப்படி இருக்கணும்? நம்முடைய வீடுகளில் விரோதம் இல்லாத பகை இல்லாத, பட்டயம் இல்லாத, ஈட்டி இல்லாத குடும்பங்கள், ஈட்டியும் பட்டயமும் இல்லாத திருச்சபைகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்க ஃபைட்டே கிடையாது, நோ ஃபைட் அட் ஆல், சண்டையே இல்ல, பகையே இல்ல, வைராக்கியம் இல்ல, கசப்பு இல்ல. என்ன அருமையான ஒரு வாழ்க்கை! முற்காலத்தில் இருந்திருக்கலாம், முற்காலத்தில், 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 முன்னொரு காலத்தில் பகைக்கப்படத்தக்கவனும் பகைக்கிறவனுமாய் விரோதிக்கிறவனுமாய் பட்டயத்தில் எடுத்திருந்திருக்கலாம். கிராமத்தில், வயக்காட்டில் அடுத்தவனுடைய மாடு வயல்ல உள்ளார பூந்துருச்சு அப்படின்னா உடனே சொல்லுவானுங்க, கட்டு, ஒரு தடவை பார்ப்பேன், ரெண்டு தடவை பார்ப்பேன், நீ வயல்ல கட்டல அப்படின்னா மாட்டை வெட்டிவிடுவேன், மாட்டை வெட்டிவிடுவானுங்க. சொன்ன மாட்டை வெட்டுறவங்க உண்டு, பட்டையை தெரித்து மாட்டு சொல்றேன், நீ கேட்கல, அனுமதிக்க மாட்டேன், போட்டுவான், மாட்டை போட்டுருவான். உன் மரம் என் வீட்டுக்கு வருது, என் மேல ஏறுது, மரத்தை வெட்டு, இல்லைன்னா மரத்தை வெட்டிவிடுவேன், மரத்தை வெட்டுவான். இப்படி ஒரு காலத்தில் பட்டயத்தை எடுத்து மாட்டை வெற்றியோ, ஆட்டை வெற்றியோ, மரத்தை வெற்றியோ, மனுஷனை வெற்றியோ, அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ளே வரும்பொழுது யுத்தத்தை இனி கற்பதும் இல்லை, விரோதமே இல்லை, ஒருவனுக்கு விரோதமா இன்னொருத்த விரோதம் இல்லை, பகை இல்லை, சண்டை இல்லை. அருமையான ஒரு வாழ்க்கையை ஏசையா தன்னுடைய நாட்களுக்காக இல்லை, கடைசி நாட்களில் வெளிப்படக்கூடியதான திருச்சபை குறித்து தேவன் ஏசையா கண்ட தரிசனம். அப்பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்? இந்த 2016 நாம் எடுத்து வைக்கிறோம், இன்னும் 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 காயினை விட்டுருவோம். காயினுக்கு தேவன் பேசினார், அவனை எச்சரித்தார், அவன் மீறி செஞ்சான். பிலேயாம்கிட்ட பேசினார், எச்சரித்தார், அவன் மீறி போய் செஞ்சான். காயின் பிலேயாம்னுடைய காரியங்கள் இருக்கட்டும், ஆண்டவரே நான் என்ன, எவ்வளவு கான்ஃபரன்ஸுக்கு கான்ஃபரன்ஸ், ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, எவ்வளவு வார்த்தைகளாய், இன்னும் பகை வேண்டாம், இன்னும் கசப்பு வேண்டாம், இன்னும் மன்னிக்காம இருக்க வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம் அப்படின்னு நாம் எவ்வளவு காரியங்களை நாம் திரும்ப 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 நாம் சொல்லியும் சொல்லியும் செல்லும், இன்னும் 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 நாம் எனக்கு வெளிச்சம் கொடுத்தும், கர்த்தருடைய வசனத்தை எனக்கு வெளிப்பாடாக கொடுத்தும், என்னுடைய பட்டயத்தை நான் பட்டயமா தான் வச்சிருப்பேன், என் கையில நான் பட்டயத்தை வச்சுக்குவேன், என் கையில பட்டயத்தை வச்சிருப்பேன், அந்த ஈட்டி இன்னும் வச்சிருப்பேன், அந்த பொறாமைங்கிற ஈட்டியை நான் வச்சிருப்பேன், சவுல் கையில வச்சிருந்தது போல பொறாமைங்கிறதான ஈட்டியை நான் கையில வச்சிருப்பேன். ஆண்டவரே, என்னைக்கு என்னுடைய ஈட்டியை நான் வந்து அறிவாளா மாத்த போறேன், என்னைக்கு இந்த விரோதம் கசப்பு பகை மன்னிக்க முடியாதுங்கிறதான இந்த பட்டயத்தை என்னைக்கு நான் அருவா மண்வெட்டியா நான் மாற்ற போறேன். இன்னும் நாம் வைத்திருப்போம், ஆனால் நாம் காயின்னு சொல்லக்கூடாது, விலையமா சொல்லக்கூடாது, ஏய் நீ துணிகரமா பாவம் செஞ்சடான்னு அவங்களை சொல்லக்கூடாது. இப்ப நான் சொல்லணும், நான் துணிகரேன், நான் துணிகரமானவன், நான் துணிகரமானவன். ஒரு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு ஒரு மனுஷனை காண்பிக்க, காலையில நாம் பார்த்தோம், தாவீதை குறித்து நாம் கேட்டோம், அவன் ஓகே, அவனுடைய வாழ்க்கையில் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மனுஷன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் பேர் வாங்கிட்டான், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்னு பேர் வாங்கிட்டான், தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன், தாசன் அப்படின்லாம் பேர் வாங்கிட்டான், பழைய ஏற்பாட்டு மனுஷன் பேர் வாங்கிட்டான். ஆனாலும் அவனுடைய காரியத்தில் எவ்வளவு ஒரு மைனஸ் பாருங்க. இது புதிய உடன்படிக்கையில் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது, புதிய உடன்படிக்கையில் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 14 இந்த வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன், அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். 2 சாமுவேல் 14 2 சாமுவேலின் புஸ்தகம் 14 ராஜாவினுடைய இருதயம், 2 சாமுவேல் 14:1 தாவீதனுடைய இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும், தாவீதின் இருதயம் தன் மகனாகிய அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களாய் இருக்கிறதை செருயாவின் குமாரன் கண்டு, இன்னும் தாங்கள், இன்னும் மனத்தாங்கள், அது என்ன இன்னும், எத்தனை வருஷம் தாங்கள் அப்படின்னா முன்னால இருக்கு, 3 வருஷமாய் முன்னால. 38 2 சாமுவேல் 12:38 அப்சலோம் கேசூருக்கு ஓடி போய் 3 வருஷம் இருந்தான், காரணம் அம்னோனை கொலை செஞ்சிட்டான். தாவீதினுடைய குமாரனாகிய அப்சலோம், தாவீதினுடைய இன்னொரு மனைவியினுடைய மகனாகிய அம்னோனை, அவளுடைய தமக்கை தாமாரை அவன் தீட்டுப்படுத்தின அப்படின்னா பகை வச்சு வெஞ்சன்ஸ் வச்சு அம்னோனை கொலை செஞ்சிட்டான். தன் தகப்பனுக்கு பயந்து அப்சலோம் எங்க ஓடி போனான் என்றால் கேசூருக்கு ஓடி போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். 39வது வசனம், தாவீது ராஜா அம்னோன் செத்தபடினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த போது அப்சலோமை பின்தொடரும் நினைவே விட்டு விட்டான். அவனை எப்ப அம்னோனை சாகடிச்சானோ இவனை வாங்கினு இவனை பழி வாங்கினுங்கிறதான ஒரு ஸ்டேஜ் விட்டான். ஒரு ஸ்டேஜ், 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா தாவீதினுடைய இருதயம், அருமையானவர்களே, இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தம். புதிய உடன்படிக்கை இருக்கிற நாம் இதெல்லாம் பார்த்து ஆண்டவரே ஐயோ 5 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது ஆண்டவர். 3 வருஷமாய் அப்சலோமை பின்தொடரும் நினைவே விட்டான். ஓடுறான், ஓடிப்போ, என் மூஞ்சில முழிக்காத, நீ உன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், கொலகார பாவி. அவனுக்கு ரைட் இருக்கு, என் தங்கச்சி அவன் கெடுத்தான், ஆகினால நான் கொலை செஞ்சேன்னு சொல்லிட்டு அவன் ரைட்டா விட்டுவிட்டு அவன் போடி ஓடிட்டான். தாவீது பின்தொடரும் நினைவே விட்டு விட்டு ஓகே, நோ வெஞ்சன்ஸ். 3 வருஷம் ஆயிடுச்சு, நான் பழி வாங்கக்கூடாது, என் பெத்த பிள்ளைய அப்சலோமை நான் பழி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய இருதை அந்த கொலவெறியிலிருந்து அடங்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் என்ன முடியல அப்படின்னா, தாங்கள் இருக்கு, இன்னும் தாங்கள், 3 வருஷம் கழிச்சு தாங்கள், மனத்தாங்கள். 2 சாமுவேல் 14வது அதிகாரம், அங்கே தெக்கோவாயிலிருந்து ஒரு ஸ்திரீ அழைச்சிட்டு வந்து யோவாப் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை செய்து அவன்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறான். அங்க நமக்குள்ள காரியங்கள் எல்லாம் வாசிக்கிறோம், தாவீதினுடைய காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த தெக்கோவா ஸ்திரீ ரொம்ப நீட்டா காரியங்களை பேசி ஒரு கதை சொல்லி, தாவீதுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா கதை கேட்பார், நல்லா கதை கேட்டு தீர்ப்பு சொல்லுவார். ஒரு தடவை நாத்தான் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி கதை சொல்லுவார், அருமையா கதை கேட்டுட்டு அடுத்தவனுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு ரொம்ப சூப்பரா தீர்ப்பு சொல்லுவார். அவன் கொலை செய்யப்படணும், அந்த ஆட்டுக்குட்டிய கொலை செஞ்சவன் கொலை செய்யப்படணும், 1-4 தரணும்னு சொல்லிட்டு தலைவர் தீர்ப்பு கொடுப்பார். ஏய், நீ தாண்ட அந்த ஆளும்பார். அடுத்தவனுக்கு தீர்ப்பு சொல்றதுன்னா ஈஸி, அதை நானே செய்கிறபடியால், அதை நானே செய்கிறேன், தாவீது தானே செஞ்சுட்டு இருந்தார். அதை நீதான் அந்த மனுஷன், அந்த ஆட்டுக்குட்டிய கொலை செஞ்சது நீதான், அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அதை கொலை செஞ்சது நீதான். அப்பதான் புத்தி வருது, ஐயோ நான் ஒரு பெரிய காரியத்தை நான் செஞ்சுட்டு இப்படி நான் ஒரு காரியத்துக்கு நான் தீர்ப்பு கொடுக்கிறேங்கிறதான உணர்வு அப்பதான் வந்தது. இங்க தெக்கோவா ஸ்திரீ போய் ஒரு காரியத்தை சொல்றா, என் புருஷன், என்னுடைய புருஷன், எனக்கு புருஷன் விதவே, 2 பொம்பளை பையனுக்கு இருந்தா ஒருத்தன் இன்னொருத்தனை அடிச்சு கொண்டுட்டான், என் ஜாதிகாரன் எல்லாம் சேர்ந்து எப்படி அவன் கொலை செய்யலாம், அவனையும் கொலை செய்யணும்னு சொல்றாங்க. ஆண்டவனே எனக்கு தீர்ப்பு கொடுங்கிறப்ப யார் இப்படி சொன்ன, அவனுக்கு நான் உத்தரவு தர்றேன், இந்த ப்ராமிஸ் பண்றேன், அவனை யாரும் கொலை செய்யப்படக்கூடாது. அப்ப கேட்கிறா ஒரு கேள்வி கேட்கிறா 13வது வசனத்துல, அப்பொழுது ஸ்திரீ, பின்னையே நீங்க இப்படிப்பட்ட நினைவு கொண்டிருக்கீங்க, நீங்க உங்களுடைய பையன் அப்சலோமை துரத்தி விட்டுருக்கீங்க, அவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஓகே சரி நான் உனக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கேன், என் பிள்ளைய அழைச்சிட்டு வா. அந்த தெக்கோவா ஸ்திரீ ஒரு காரியத்தை சொல்லி யோவாப் நடப்பிச்ச ஒரு நாடகத்தை போட்டு தெக்கோவா ஸ்திரீ சொல்லி தாவீது தன்னுடைய பிள்ளையாண்டனை வர சொல்கிறார். வாசிக்கிறோம் 23வது வசனம், யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான். 3 வருஷம் ஆச்சு, தன் பிள்ளைய பார்த்து 3 வருஷம் ஆச்சு, இப்பயும் பாருங்க. அடுத்தது 24வது வசனம், ராஜா அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தது ரைட்டு, அவன் எருசலேம்ல தங்கட்டும், அவன் வீட்டில் இருக்கட்டும், என் முகத்தை எப்படிங்க, என் முகத்தை என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. ஓகே, மன்னிச்சிட்டேன், எனக்கு தாங்கள் இல்லை, மனத்தாங்கள் இல்லை, எனக்கு மனத்தாங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, சரி நான் சொல்லினதுக்காக நீ அழைச்சிட்டு வந்தீங்க, அவன் எருசலேம்ல இருக்கட்டும், ஆனா அவன் மூஞ்ச நான் அவன் மூஞ்ச பார்க்க மாட்டேன், அவன் என் மூஞ்ச பார்க்க கூடாது. எத்தனை வருஷம் போனுச்சுன்னா, 28வது வசனம், அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே இன்னும் 2 வருஷம் எருசலேம்ல குடியிருந்தான். அப்ப எத்தனை வருஷம் சொல்லுங்க பாபு, 5 இயர்ஸ். இதெல்லாம் இவர் பழைய ஏற்பாட்டில் இவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் பேர் வாங்கிக்கலாம், தீர்க்கதரிசி அப்படின்னு பேர் வாங்கிக்கலாம், சங்கீதங்கள்லாம் எழுதலாம். இட்ஸ் ஓல்ட் டெஸ்டமென்ட் மேன், பழைய ஏற்பாட்டு மனுஷன். நம்மை போல கிருபை இல்லை, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அவனுக்கு இல்லை, நம்மை பெற்றது போல அவனுக்கு அபிஷேகம் இல்லை. நான் நிறைய கான்ஃபரன்ஸ் நிறைய வார்த்தைகள் கேட்குறோம், அவன் பூரணம் இல்லாதவன், பழைய ஏற்பாட்டு மனுஷன். அந்த பழைய ஏற்பாட்டு மனுஷன் 5 வருஷமா தன் பிள்ளை மூஞ்சிலே முழிக்கல. பழி வாங்கினியா? இல்ல, பழி வாங்கல. சரி, மனத்தாங்கல் இருக்கா? அதெல்லாம் மனத்தாங்கல்லாம் கிடையாது. நோ பழி வாங்குதல், நோ மனத்தாங்கல். சரி, மூஞ்சில முழிக்கிறியா? மூஞ்சில மட்டும் முழிக்க கூடாது. அவன் இந்த கேட்ல வந்துட்டான்னா நான் இந்த கேட்ல போயிடுவேன். சர்ச்சில் தேர் ஆர் பிலீவர்ஸ். ஒருத்தங்க இந்த பாதை வழியே வராங்கன்னா நான் இந்த பாதை வழியே போயிடுவேன். ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஏதாவது பகையா? அதெல்லாம் பகையெல்லாம் கிடையாது. பட்டயம் அவரிடத்துல என்ன இருக்கு? அவரிடத்துல பட்டயம் இருக்கு, இன்னும் ஈட்டி இருக்கு. 5 வருஷமாய் தன்னுடைய முகத்தை என் மூஞ்சில முழிக்கவே கூடாது. அப்சலோம் என் மூஞ்ச பார்க்க கூடாது, நான் பார்க்க மாட்டேன். கட்டளை போ. 5 இயர்ஸ் மாம்சத்துல விதைச்சது, அது மாம்சத்துல விதைச்சது, அது அறுத்தான். அது பின்னால் வாசிக்கிறோம், 15 அதிகாரம் முதல் வசனே வாசிக்கிறோம். இதற்கு பின்பு அப்சலோம், அருமையானவர்களே, நான் உன்னை விதைச்சோன்னு வச்சுங்க, நான் ஒரு பகைய, ஒரு விரோதத்தை, ஒரு குரோதத்தை, ஒரு கசப்பை நான் மூஞ்சில முடிக்க மாட்டேன், நான் வச்சுக்க மாட்டேன், நான் இன்னும் தாங்களாதான் இருப்பேன், நான் பகையை உள்ளார வச்சுதான் வைப்பேன், நான் இன்னும் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா, இந்த 5 வருஷத்தினுடைய இந்த வெளிப்பாடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தகப்பன் மேல இருக்கிறதான மரியாதை ஜீரோ ஆயிடுச்சு. அப்சலோம் இருக்கு, தன் தகப்பனாகி தாவீதின் மேல் இருந்த மரியாதை ஜீரோ. 5 வருஷம் கிழவன் என்ன சும்மாவா அம்னோட சும்மா இருக்கிறப்போன்னு தஞ்சேன். அவன் என் தங்கச்சியை கெடுத்தான், அதனால நான் அழிச்சேன். அதுக்காக என்ன இத்தனை வருஷம் என்ன வீட்டுக்குள்ள உள்ள விடாம, வெளியில விடாம, என் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு வெளியில எங்கேயும் போக முடியாம, தகப்பன் மேல அப்படியே ஒரு ஹேட்ரட்னஸ், வெறுப்பு 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 ஏத்தி விட்டு 5 வருஷம் கழிச்சு என்ன முடிவு பண்றான் அப்படின்னு, ஓகே நான் ராஜா ஆயிடுவேன். இப்ப முரட்டாட்டம், ஒன்னு மாம்சத்துல நான் எதை விதைக்கிறனோ அந்த மாம்சத்துல இன்னொரு அழிவை நான் அறுத்தாவணும். எதை விதைக்கிறோம் அதை அறுத்தாவணும். தாவீது 5 வருஷமாய் விதைச்சான் தன்னுடைய குமாரனிடத்தில் மூஞ்சில முழிக்க கூடாது. மனத்தாங்களும் கிடையாது, நான் பார்க்கவும் மாட்டேன். அருமையானவர்களே, நமக்கு யாருமே ஒருவர் கூட, இந்த ஹால்ல இருக்கிற ஒருவர் கூட, ஒருத்தர் பேர்ல கூட, ஆண்டவரே ஒருத்தர் பேர்ல கூட எனக்கு மனத்தாங்கள் இல்லை. என் மாமியார் மேல இல்ல, என் மருமக மேல இல்ல, என் புருஷன் மேல இல்ல, என் மனைவி மேல இல்ல, என் பிள்ளைகள் மேல இல்ல, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க, வேலை ஸ்தலத்தில் உள்ளவங்க, யார் பேர்லயும் எனக்கு மனத்தாங்கள் இல்ல ஆண்டவர். யார் பேர்லயும் எனக்கு கசப்பு கிடையாது, நான் யாரையும் மன்னிக்காம இல்லை. இயேசுவே பழைய ஏற்பாட்டு மனுஷன், அவன் வேணும்னா நர்சாட்சி பெற்றலாம், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொல்லிட்டு, இவ்வளவு குறைகளோடு கூட 5 வருஷமா ஒரு தான் பெத்த பிள்ளை மூஞ்சில முழிக்காத முடிக்க வேணும்னா நர்சாட்சி பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே 5 நிமிஷம் கூட நான் புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே 5 நிமிடங்கள் கூட ஒரு தாங்களோடும், ஒரு கசப்போடும், ஒரு வைராக்கியத்தோடும் மூஞ்சில முடிக்காம நான் இருப்பேன், நான் கடினமா தான் இருப்பேன். நோ, அப்படி சொல்லுவோமானால் பிலேயாமை நாம் கல்லெடுத்திருக்க கூடாது, காயினை கல்லெடுத்திருக்க கூடாது. அவர்லாம் பழைய ஏற்பாட்டு மனுஷர்கள், துணிகரமா செஞ்சேன்னா. நான் புதிய உடன்படிக்கையினுடைய வெளிச்சத்துல இப்படி நான் இன்னும் வைராக்கியம், இன்னும் கசப்பு, இன்னும் மன்னிக்க முடியாத படிக்கிருப்பேன், இன்னும் ஒருத்தருடைய முகத்தை நான் பார்க்க மாட்டேன், வச்சுக்க மாட்டேன். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நான் தான் அந்த துணிகரமாய் செய்கிறேன், என்ட இருக்கிறது பிழை இல்ல ஆண்டவரே, நான் துணிகரம் கொள்றேன். தேவன் வெளிச்சத்தை கொடுத்தும் நான் வெளிச்சத்துக்கு எகேன்ஸ்டா இருக்கேன். நான் பேசிட்டே இருக்கேன், நான் உன்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் பேசி உணர்த்தி எச்சரித்து திரும்ப திரும்ப, இன்னும் நீ வைராக்கியமா இருக்க, இன்னும் நீ மனத்தாங்களா இருக்கிற இந்த நிலை ஒருவருக்கும் வர வேண்டாம். பட்டயம் இல்லாத குடும்பங்கள், ஈட்டி இல்லாத குடும்பங்கள், ஈட்டியும் பட்டயம் இல்லாத, பகை இல்லாத, கசப்பு இல்லாத, பொறாமை இல்லாத நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய திருச்சபை வருதா? இயேசு ஆண்டவரை பார்க்கிறோம், விபரீதங்களை சகித்த, பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த கிறிஸ்து இயேசுவை பார்க்கிறோம். பிதாவே அவர்கள் அறியாமல் செய்கிறார்களே, அவர்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னிக்கிறேன் ஆண்டவரே, மன்னிச்சிடுறேன், இதை சகிச்சுக்கிறேன், தாங்கிக்கிறேன், எனக்கு அந்த கிருபையை மாத்திரம் எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு அந்த கிருபையை கொடுங்க. நம் இங்க நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய கிருபையினால் எல்லாம் ஆகும், தேவனுடைய கிருபையினால் எல்லாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசி புதிய உடன்படிக்கை குறித்து தானே, புதிய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை குறித்து அவர் கண்ட ஒரு தரிசனம். பரிசுத்த ஆவியினால் நாம் காலையில் கேட்டது போல, பரிசுத்த ஆவியினால் இது கூடும், இந்த வாழ்க்கை கூடும். தாங்கள் இல்லாத நம்மளால மன்னிக்க முடியும், நம்மளால மன்னிக்க முடியும், சமாதானம் செய்ய முடியும், அன்பு கூற முடியும், நேசிக்க முடியும். புதிய உடன்படிக்கை நம்மால கூடும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தால். எசேக்கியேல் இப்படி ஒரு தரிசனம் கண்டார். எசேக்கியேல் 36 எசேக்கியேலின் புஸ்தகம் 36 எசையா ஒரு தரிசனம் கண்டது போல எசேக்கியேல் நம்மை குறித்து கண்டதான ஒரு தரிசனம். 24 நான் உங்களை புறஜாதிகளிலிருந்து நான் அழைப்பேன், சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். 25 நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம், தேவனுடைய வசனத்தை உங்கள் மேல் நான் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். 26 என்னுடைய மறுபிறப்பு, நாம் ஒவ்வொருவருடைய மறுபிறப்பு, உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எடுத்து மாம்சத்திலிருந்து சதையை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். 27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, 27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் குடியிருப்பீர்கள், நீங்கள் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து உங்களை ரட்சித்து. வரிசையான வாசிக்கிறோம், 27 எனக்கு கஷ்டமே கிடையாது. இது ரொம்ப ஒரு தேவனுடைய கற்பனை. இப்படி அவன் அவ்வளவு பண்ண துரோகத்துக்கு, அவன் செஞ்ச பேசின பேச்சுக்கும், அவன் செய்த துரோகத்துக்கும், அவன் நடந்துகிட்ட நடப்புக்கும் நான் வந்து எப்படி இதை என்னால மன்னிக்க முடியும், எப்படி என்னால அன்பு கூற முடியும், எப்படி என்னால சமாதானம் செய்ய முடியும், எல்லாம் நான் சொல்லிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புதிய உடன்படிக்கையில் எந்த கற்பனைகளா இருந்தாலும் சரி, 27 நான் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, நான் என் உள்ளத்திலே என் ஆவியை நான் வைக்கிறேன், உங்களை என் கட்டளைகளின்படி. அங்க நாம் எபிரேயர்ல வாசிச்சது போல 8 உள்ளத்திலே தேவன் நம்ம தம்முடைய கற்பனைகளை அவர் எழுதுகிறார், சதையாகிய அந்த கற்பனைகளை அந்த இருதயத்தில் எழுதுகிறார். ஆவியை வைக்கிறேன், உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் அதை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும், யார் செய்வோம், செய்யவும் பண்ணுவேன், நானே செய்வேன். நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. தேவன் தம்முடைய வார்த்தையை உள்ளர வைக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வைக்கிறார், அந்த பரிசுத்த ஆவியானவரே தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி செய்ய வைக்கிறார். ஒரு 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 இலஸ்ட்ரேஷன், ஆரம்ப நாட்களில் கான்ஃபரன்ஸ்ல கேட்ட, சாக் மூலமாக கேட்ட ஒரு இலஸ்ட்ரேஷன், அதை நான் அனுபவமாக என்னுடைய வீட்டிலே நான் அதை அனுபவிச்சது. அது உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கலாம், புதிய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை எவ்வளவு இலகுவானது பாருங்க, கஷ்டமே கிடையாது. என்னுடைய பையன்கள்ல யார் கரெக்டாக தெரியல, ஏதோ ஒரு பையன் எல்கேஜி யூகேஜி ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது டிராயிங் நோட் புக்குன்னு ஒன்று இருக்கு. இப்பெல்லாம் அந்த டிராயிங்லாம் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் இப்படிலாம் ஒரு சைடு ஒரு பீகாக், ஒரு மயில் இருக்கும் இந்த பக்கம், அந்த மாதிரி பீகாக் மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஒரு லேசான ஒரு படம் இருக்கும், அது மேலே கலரிங்லாம் போட்டு டிராயிங் புக். ஆனால் அந்த நாட்கள் என்னுடைய பையன்களுடைய டிராயிங் நோட் புக்கில் டீச்சர் வந்து மிஸ் எல்கேஜியோ யூகேஜியோ மயில் வரைஞ்சிட்டு சொல்லியிருக்காங்க, இம்மா நாளைக்கு வந்து மயில் வரையணும்மா, நாளைக்கு டிராயிங் கிளாஸ்ல என்னோட நோட்டில் நான் வந்து மயில் நாளைக்கு வரைஞ்சி வைக்கணும். அது அவங்க அம்மா சொல்றாங்க, எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு மயில் வரைகிறதுக்கு டிராயிங் நோட் புக்கில் இப்படி போடணுப்பா இப்படி போடணுன்னா, அது எப்போ போட்டாலும் காக்கா தான் வருது. என்ன வரமாட்டேங்குது, மயில் வரமாட்டேங்குது, காக்கா மாதிரி ஒன்று வருது, அழைக்கிறதும் அப்புறம் உடனே. இப்போ ஒய்ஃப் இப்போ என்ன செய்றாங்க, டைம் எடுத்து இல்லப்பா அது இப்படி போடணும்னு சொல்லிட்டு என்னுடைய பிள்ளையினுடைய கையில் எப்படி இப்படி பேக்கில் கை வச்சாச்சு, இப்படி இப்படி வச்சுக்கிட்டு சரி இப்படி இப்படி இழு, இதை இப்படி இழு, இந்த மேல இருக்கிறதான இப்படி வை, இதை இப்படி துவைக்கு இப்படி வை, இப்படி இப்படி பேக்கில் இருந்துகிட்டு இப்படி 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 இப்போ மிச்சத்தெல்லாம் நீனே இப்போ என்ன செய்ய பார்ப்போம், இதை கொஞ்சம் இழுத்து விடு, இதில் கொஞ்சம் புள்ளி வை, இதை இப்படி கலர் வை, இப்படி வைன்னு சொல்லிட்டு பேக்கில் இருந்துக்கிட்டு ஒரு ஷேப் வந்துருச்சு. இப்போ என்ன வருது, ஒரு மைல் வருது. கலரிங்லாம் போட்டு ஸ்கூலில் போய் பொய் சொல்லக்கூடாது. நம்ம டிராயிங் நோட்டில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது. வீட்டில் போய் என்ன செய்ய அப்படின்னு நாளை கேட்டாங்கன்னா, நல்லா வரைஞ்சிருக்கேன் நீ வரைஞ்சியா இல்லை அம்மா விட்டு வரைஞ்சு சொன்னால் நிச்சயம் மிஸ்ஸு கேட்பாங்க. கேட்டால் நான் தான் வரைஞ்சேன் ஆனால் அம்மா என்ன செஞ்சாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, அம்மா ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லு. பொய் சொல்லடா, நான் வரைஞ்சேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லாத. நீனாகவே நோ டிராயிங், சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க டிராயிங் நோட் புக்கு வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்களே மயில் வரைஞ்சி கொடுத்துட்டு இந்தா போய் வாங்கிக்க, வாங்கிக்கிட்டா சூப்பராக இருக்குன்னு அங்கே போய் சொல்லுவான். யார் வரைஞ்சா அப்படின்னா, நான் தான் வரைஞ்சேன்னா அது போய் அவன் உலகத்தான், அப்படி சொல்லக்கூடாது. சாதாரண டிராயிங் வரைகிறதுல கூட அம்மா ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லு, போடுறது போட்டும். அதே மாதிரி போய் நோட்டை கொண்டு வந்து வைக்கிறான் டிராயிங் நோட் புக்கு, சூப்பராக இருக்கு, பத்துக்கு பத்து போடுறாங்க. அதே கேள்வி கேட்குறாங்க, ஏய் யார் போட்டா, நீ போட்டியா யார் போட்டா, மயில் சூப்பராக இருக்கே அப்படிங்கிறப்ப, நான் தான் மிஸ் வரைஞ்சேன் ஆனால் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க, பின்னால் கையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படியா, ஓகே 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 கோ. அருமையான ஒருலே, இப்போ சொல்லுங்க, நானும் நீங்களும் எந்த கற்பனையை கை கொண்டாலும் என்னதான் வரும், என்ன வரும், சவுண்டா, காக்கா, காக்கா தான் வரும். என்ன வராது, மயில்லாம் அழகாலாம் வராது, மயில் வராது. எந்த கற்பனையாக இருந்தாலும் சரி, கண்கள் நிச்சயமாக இருக்கட்டும், கோபப்படாமல் ஒரு வாழ்க்கை வாழ்க்கட்டும், உள்ளதை உள்ளதுன்னு சொல்லட்டும், அல்லது சத்ருவை சிநேகிக்கிறதா இருக்கட்டும், மற்றவர்களுக்காக ஜபிக்கிறதா இருக்கட்டும், என்ன கற்பனை நான் வரைஞ்சாலும், என்ன கற்பனைகளை நான் அந்த டிராயிங்கில் நான் அழகா அழகான ஒன்று கொண்டு வரணும்னு நினைச்சா அது என்னதான் எனக்கு வரும் அப்படின்னா காக்கா தான் வரும், மயில் வராது. ஆனால் இந்த 27 இசைக்கியல் 36:27 ஒரு கான்ஃபரன்ஸில் கேட்டது, நான் கை வச்சேன்னா நான் தனியா இண்டிவிஜுவலா நான் செஞ்சேன் அப்படின்னா மயில் வராது, எந்த கற்பனைகளும் வராது, கை கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் எனக்கு பின்னால பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தவர் எனக்கு பின்னால வச்சு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நானே உன்னை வரைய வைக்கிறேன், மயில் வரைய வைக்கிறேன், என்ன மயில் உனக்கு வேணும், எந்த கற்பனை கை கொள்ளணும், நானே உனக்குள்ள இருந்து உன் கையை பிடிச்சிட்டு உனக்கு பேக்ல இருந்து உன்னை நான் மயில் வரைய வைக்கிறேன் அப்படிங்கும் பொழுது, சின்ன பிள்ளை வேணும்னா எல்கேஜி ஸ்டூடெண்ட் வந்து மா எனக்கு 10க்கு 10 மிஸ் என்ன வெரி குட் சொன்னாங்க, எனக்கு வெரி குட் சொன்னாங்க அப்படின்னு பிள்ளை வேணும்னா எல்கேஜி யூகேஜி வேணும்னா 10க்கு 10 வாங்கிட்டேன் நான் போட்டேன் அப்படின்னு அவங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த ஆவிக்குரியவனும் நான் போட்டா எனக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியும், என்னோடது எல்லாம் செல்ஃபிஷா தான் இருக்கும், காக்கா தான் வரும், மயில் வராது. இதுல ஆண்டவரே உமக்கே மகிமை, இந்த அழகான மயில் வந்தது உங்களுடைய கிருபை, உங்களுடைய பரிசுத்தாவியானுடைய ஒத்தாசை, நீங்க பண்ணது, நான் செஞ்சது கிடையாது, நான் செய்ய முடியாது, என்னால பலன் இல்லை. இது பழைய ஏற்பாட்டுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். பழைய உடன்படிக்கையிலும் ஏசாயா கண்ட தரிசனம் என்னவென்றால், கடைசி நாட்களுக்கு உண்டான திருச்சபையில் சொன்னால், அவர்கள் யுத்தத்தை கற்க மாட்டார்கள், பட்டயத்தை எடுக்க மாட்டார்கள், வைராக்கியம் பகை சண்டை கசப்பு வைராக்கியம் எதுவுமே இல்லை, அவர்கள் கற்பதும் இல்லை. யாரால் கூடும் என்றால் பரிசுத்த ஆவியினால் கூடும், தேவனுடைய வல்லமையினால் பலத்தால் இந்த வாழ்க்கையை நம்மால் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இப்படி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் பெற்று, தேவனுடைய வார்த்தையும் வெளிச்சத்தையும் பெற்று, நான் மீறி ஒரு காரியத்தை நான் செய்வேன், ஆனால் இனிவரும் பலன்களையும் பரிசுத்த ஆவியை பெற்று நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் அப்படின்னா, இந்த 2 வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 6 அதிகாரம், எபிரேயர் 6, எபிரேயர் 10:25, இந்த 2 வசனங்களையும் பார்த்து முடிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 6 அதிகாரம், மறுபிறப்படைந்து பரிசுத்த ஆவியை பெற்று நான் மறுதலிப்பேனானால், நான் மறுதலிக்கிறவனாய் இருப்பேனானால், 6 வசனம் சொல்லுது, தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவரை அவமானப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே இந்த துரோகம் நான் செய்ய வேண்டாம், இந்த தப்பிதத்தை நான் செய்ய வேண்டாம், நான் மறுபடியும் சிலுவையில் அறைகிறவனாய் இருக்கிறேன், மறுபடியும் மறுபடியும் சிலுவையில் அறைகிறவனாய் இருக்கிறேன். சமீபமாய் ஜாக் அவர்கள் நவி மும்பையில் பேசினாங்க, நவி மும்பையில் கான்ஃபரன்ஸில் டேக் டேக் சின் சீரியஸ்லி என்ற ஒரு தொடர்ல பாவத்தை சீரியஸாய் பாவிங்கள் பொழுது இந்த எபிரேயர் ஆறாம் அதிகாரத்துக்கு சொன்ன வார்த்தை நான் உணர்வடைந்து நான் கர்த்தரிடத்தில் நான் அழுத காரியம் தேவனுக்கு உண்பாக சொல்கிறேன். இயேசு சிலுவையில் தொங்குறார். அருமையானவர்களே, அது ஆணியா இருந்ததுன்னு வச்சுங்க, அது ஆணியா இருந்ததுன்னா ஒருத்தன் சொல்றான், நிறைய பேர் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும், உன்னை ரட்சித்துக் கொள்ளும், இறங்கி வாருன. அது ஆணியா இருந்தா இறங்கிருக்கலாம். ஆணி ஒரு பெரிய காரியம் கிடையாது. அண்ட சராத்திரி சர்வமுள்ளதான கிறிஸ்துவை தேவனை ஆணி போயெல்லாம் சிலுவையில் உட்காரலாம் வைக்க முடியாது. இறங்கி வரணும்னா இறங்கி வந்திருக்கலாம், அவர் இறங்கி வர முடியாது. அது ஆணி இல்ல, கையிலையும் கால்களிலையும் கடாவப்பட்டது ஆணிகள் இல்ல பிரியமானவர்களே. அது என்னுடைய பாவம், என்னுடைய பாவம், என்னுடைய பாவத்தில் அவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், அவர் பாவமாய் தொங்கிட்டு இருக்கிறார், பாவமாய் தொங்கிட்டு இருக்கிறார். இறங்கி எல்லாம் வர முடியாது. பிடிச்சு வச்சிருச்சு, அவரை பிடிச்சு வச்சிருச்சு. அவர் விரும்பினா கூட முடியாது, அவர் விரும்பினா கூட விரும்ப மாட்டார், விரும்பினா கூட முடியாது. ஏன்னா பிடிச்சு வச்சிருக்கிறது ஆணி இல்ல, என்னுடைய பாவம். ஓகே, நான் அறியாமையில் காலத்தில் நான் அறியாமையில செஞ்ச பாவம் போக்குறது ரைட்டு. இப்ப நான் இப்ப தேமாவை யோசிச்சு பாருங்க, அவன்லாம் மறுபடியும் மறுபடியும் மறுதளித்து போனதான தேமா பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தையை பெற்று ருசி பார்த்து மறுதளிச்சு அவன் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பொருளாசை உடையவனாய் அவன் பவுலை விட்டு அவன் தெசலோனிக்கேயாவுக்கு போனா அப்படின்னா இயேசுவை மறுபடியும் சிலுவையில் இருந்து அவமானப்படுத்திட்டு தெசலோனிக்கேயாவுக்கு போனான். ஆண்டவரே, இப்படி தேமாவாய் நான் இருந்த கூடாது ஆண்டவரே, மறுபடியும் உண்மை சிலுவையில் இருந்து உண்மை அவமானப்படுத்த கூடாது ஆண்டவர், போதும், நீ அவமானப்பட்டது போதும், நான் துரிகரமாய் நான் பாவம் செய்யக்கூடாது. எபிரேயர் 10, எபிரேயர் 10 அதிகாரம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் நான் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்றால், 29 வசனம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறேன். இப்படி பார்ப்போம் என்னமே, அந்த செய்தி கேட்டதிலிருந்து நான் இப்படிதான் உணர்வடைஞ்சிருக்கேன். ஆண்டவரே, நான் காலின் கீழ் போட்டு மிதிக்க கூடாது, சாத்தானை காலின் கீழ் வைக்க வேண்டியவன், நான் துணிகரமாய் ஒரு காரியத்தை நான் செய்வேன் ஆனால் தேவன் பேசி உணர்த்தி எச்சரித்து எனக்கு வெளிச்சம் கொடுத்து மனப்பூர்வமாய் ஒரு காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னா, நான் காலில் தேவனுடைய குமாரனை நான் காலின் கீழ் போட்டு மிதிக்கிறேன், சாத்தானை மிதிக்க வேண்டிய நான் தேவனுடைய குமாரன் நான் காலின் கீழ் மிதிக்கிறேன். நான் பயந்திருப்போம், ஒருபோது ஆண்டவரே துணிகரமான பாவ என்னை ஒட்டாதிருக்கட்டும், என்னை விளக்கி அருளும், தவறுதலா கூட ஆண்டவரே மிதிக்காம இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, தவறுதலா கூட கர்த்தர் நம்ம மேல் இறக்கமா இருப்பாராக. சில பாவங்கள் நாம் தவறுதலாய் செய்யக்கூடும், சிலதை துணிகரமாய் செய்ய முடியும். இப்ப நான் பஸ்ல போறேன், பஸ்ல நான் போறேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய கடந்த நாட்கள் உள்ள அனுபவம், நான் பஸ்ல போறேன், ஒரு ஃபில்ம் ஓடிட்டு இருக்கு, ஒரு ஆம்னி பஸ்ல ராத்திரில ஃபில்ம் ஓடிட்டு இருக்கு, இல்ல பகல்ல ஓடுது ராத்திரில ஓடுது. நான் தீர்மானிக்கிறேன், இப்ப ஆண்டவரே இதனால என் கண்களை நான் கரைப்படுத்திக் கொள்ள கூடாதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு ஒரு கர்ச்சிப் எடுத்து கட்டுறேன், இல்ல என் தலையை நான் திருப்பிக்கிறேன். அந்த சூழ்நிலையில நான் பார்க்கும் பொழுது அங்க நடக்கிறது போறது வர்றதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, நான் பாவமே செய்யறேன்னு வச்சுங்க, இப்படி வெளியில கொஞ்ச நேரம் பாக்குறேன், அப்புறம் இப்படி கொஞ்சம் சைடா கொஞ்சம் பாத்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் வெளியில பாக்குறேன், அப்புறம் கொஞ்சம் சைடா பாக்குறேன், இப்படி இப்படி செஞ்சு செஞ்சுக்கிட்டே பாத்துக்கிட்டே இருக்கேன், வருத்தத்தோட ஐயோ பார்க்கக்கூடாதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்துக்கிறேன், இப்படி கொஞ்சம் பாக்குறேன், இப்படி கொஞ்சம் பாக்குறேன், இப்படி கொஞ்சம் பாக்குறேன், முழுசா பார்த்துட்டு இறங்கிட்டேன்னு வச்சுங்க. இது நான் இழுப்புண்டு இச்சையோடு நான் இழுப்புண்டு போறேன், என் இருதயத்தை தேவன் அறிவார். நான் வந்து இதுல வந்து நான் துணிகரன் சொல்ல முடியாது, இதை நான் துணிகரம் சொல்லக்கூடாது. இத ஏன் அப்படின்னா, எனக்கு சிந்தையில நான் இப்ப நான் ஏறி உட்காந்துட்டேன், நான் ஒரு காரியம் இருக்கு, அல்லது ஒரு வீட்டுக்கு போறேன், ஒரு டிவி ஓடிட்டு இருக்கு, ஒரு பாக்குறேன், நான் தீர்மானிச்சிருக்கேன். ஆனால் என்னுடைய சோதனையினால் அந்த வலு சோதனையினுடைய பலத்தால் நான் இழுப்புண்டு சிக்குண்டு நான் ஒரு காரியத்தை செய்யறேன், துக்கத்தோடே நான் இருக்கேன், அப்புறம் கண்ணீர் வடிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், ஓகே என்ன தேவன் மன்னிக்கிறார் இருக்கும். டவுன்லோட் பண்ணி நைட்ல, இன்னைக்கு எவ்வளவு வாலிபர் இன்னைக்கு நைட் அவர்ஸ்ல நெட்டை ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணி ரிலீஸ் ஆகுறதான பிலிம்ஸும் இல்ல காட்சிகளையும் தனியா மறைவாய் சீக்கிரட்டா தனியா வச்சு டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டர்ல பாக்குறதுக்கும் இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு வித்தியாசம். எதை நாம் துணிகரம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, யாருக்கு தெரியாம நைட் அவர்ஸ்ல லேப்டாப் ஓபன் பண்ணி கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி அதுல சீக்கிரட்டாய் ஒரு காரியத்தை பரிசுத்தாவியை பெற்று வார்த்தையை கேட்டு எச்சரிக்கப்பட்டு துணிகரமாய் ஒருத்தர் செய்வான். ஆனால் அருமையான வாலிபனே, அருமையான வாலிபனே, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு முதிக்கணுமா? நாம் பயப்படுவோம். அல்லது பவுல் ஆலோசனை சங்கத்தில் இப்படி சொல்றார், வெளியடிக்கப்பட்ட சுவரேட்டார், ஓ காட், அது நாம் துணிகரம் நம்ம சொல்றது இல்லை. ஆண்டவரே, என்னுடைய டெம்டேஷன்ல இருக்கிற அந்த சூழ்நிலையில பலத்துல ஏதோ நான் தவறிட்டேன், ஆண்டவரே நான் தவறி விழுந்துட்டேன், என் மேல் இரக்கமாயிருங்க. ஆனால் காயினுடைய காரியம் பக்கா பிளான், பக்கா பிளான், உட்கார்ந்து யோசனை செஞ்சு பகல்லையா ராத்திரிலையா வீட்லையா வெளியிலையா அவன் மேல இருந்ததான வைராக்கியத்தையும் பொறாமையும் கசப்பையும் கச்சி காலி பண்ணி செய்தது துணிகரமானது. அருமையானவர்களே, ஒருபோதும் இந்த துணிகரமான பாவம் என்னை பிடிக்காமல் என்னை ஆட்கொள்ளாமல் இருக்கு. கர்த்தர் எனக்கு நம்ம ஒருவருக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.